நீங்கள் நடத்திய வகுப்பை பார்த்தால் HRD அல்லது டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் அது ஒத்ததாக இல்லையா? நாங்கள் அதுவரை தான் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதை விட ஆழமாக சென்றிருக்கிறீர்கள். எந்த நூலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நடத்தினீர்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், எங்கள் பகுதியிலே வள்ளுவன் என்று ஒருவர் இருந்தார், அவருடைய திருக்குறளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அடுத்து நடத்தினேன் என்று. அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் டெக்னிக் அதில் இருக்கிறது, அரசர்களுக்கு ஆலோசனை அதில் இருக்கிறது. வள்ளுவர் பிறந்திக்க இலக்கியம் மற்றும் கட்டவர் அல்ல, கட்டிடக்கலையிலே இருந்தவர், மருத்துவம் தெரிந்தவர், அவர் அறியாத கலை இல்லை. அரசர்களுக்கெல்லாம் அவர் ஆலோசனை கற்றுக்கொண்டிருந்தார். யாஜ்ஞவல்கியருக்கு பின்னாலே அரச குருவாக இருந்தவர் திருவள்ளுவர் என்பதாகப்பட்டது. ஒரு 1800 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்தவர். இன்னும் மயிலையும் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த திருக்குறள் ஞானத்தை செலுத்திய காலத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் தீர்ந்தது என்று சொன்னேனே. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லுவேன். ஒரு தொடர் நிகழ்ச்சி இந்திய அரங்கத்திலே போட்டிருந்தோம். அது முடிந்த பிறகு ஒரு குடும்பத்தினரை பார்க்க வந்திருந்தார்கள், கணவன் மனைவியர். அவர்கள் சொன்னார்கள், ஐயா, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, நிகழ்ச்சியின் ஊடே உங்களை சந்திக்க வேண்டும் என்று எண்ணினோம். அமைப்பாளர்கள் சொன்னார்கள், நிகழ்ச்சியின் போது நாங்களே சந்திப்பதில்லை, அவரை நிகழ்ச்சி முடிந்த பிறகு நீங்கள் இல்லத்திலே சென்று பார்க்கலாம், அதற்காக வந்தேன் என்று அந்த பெண் தன்னுடைய பிரச்சனையை சொன்னாள். முதல் பிள்ளை 8வது வகுப்பு படிக்கிறது, எல்லா பொருளையும் தனக்கு தனக்கு என்று வைத்துக் கொள்கிறது அந்த பிள்ளை. உதாரணம் சொன்னார், அந்த பிள்ளையுடைய தந்தை முந்தா நாள் சிற்றப்பா ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்தார் அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் பரிசாக. நாங்கள் சொன்னோம், உனக்கு புது பாக்ஸ் வந்துவிட்டது, பழைய பாக்ஸை 5வது வகுப்பு படிக்கக்கூடிய உன் தங்கைக்கு கொடுத்து விடு. உடனடியாக பிள்ளை சொல்கிறான், இல்லை இல்லை, இந்த புதுசை நான் பயன்படுத்த மாட்டேன், பழைய பாக்ஸில் கருவி பழுதுபட்டதென்றால் டிவைடர்ஸ் காம்பசஸ் அதை எடுத்து நான் வைத்துக் கொள்வேன் என்று அலமாரியில் வைத்து போட்டி சாவியை பையிலே போட்டுக்கொண்டு விட்டான். பள்ளி செல்லுகின்ற போது சாவியை எடுத்துக்கொண்டு போகிறான், இல்லை எங்கேயோ மறைத்து விட்டு போகிறான், நான் தேடினாலும் கிடைப்பதில்லை, இந்த பெண்மணி தேடி இருக்கிறாள் என்று தெரிகிறது. இது எங்களுக்கு மிகுந்த கவலை அளித்தது. இப்படி தன்னால் மிகுந்த பிள்ளையாக இருந்தான் என்று சொன்னால் பிற்காலத்திலே துன்பப்படுவானே, தங்கையை கூட கவனிக்காது விட்டு விடுவானோ என்றெல்லாம் செஞ்சலப்பட்டோம். நாங்கள் எங்களுக்கு வசதி நிரம்ப இருக்கிறது, நாங்கள் இருவரும் பணி செய்து கொண்டு இருக்கிறோம், இது பற்றி ஆலோசனை கேட்பதற்காக வந்தோம், உங்களை சந்திக்க முடியாது என்று தெரிந்த பிறகு ஏமாற்றம் உண்டானது, இருந்தாலும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம். ஒரு குறிப்பு தந்தீர்கள் எங்களுக்கு, அந்த குறிப்பை வைத்துக்கொண்டு நாங்கள் ஹோம்ஒர்க் செய்தோம். அங்கே நான் என்ன சொல்லியிருக்கிறேன் என்று, ஒரு குழந்தையுடைய நேச்சர் தன்மை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அந்த குழந்தை கருவாக உருவாகின்றது. அந்த நேரத்தில் பெற்றோர்கள் இருக்கின்றார்களே, தந்தையும் தாயும், அவர்கள் உள்ளத்தில் என்ன ஆசைகள் நிராசைகள் மேலோங்கி இருந்தனவோ, அவர்களுடைய சஞ்சித பிராரப்த கர்மங்களில பதிவுகளில எவை வெளிவரும் பக்குவத்திலே இருந்தனவோ அதை அந்த புள்ளியானது தாங்கி கொண்டு வந்து விடுகிறது. கருவிலே உருவாகின்ற பொழுது குழந்தை ஒரு புள்ளியாகத்தான் இருக்கிறது. மருத்துவத்திற்கு நூல் சொல்கின்றன, அட் த பாயிண்ட் ஆஃப் கன்செப்ஷன் த எம்பரியோ இஸ் லெஸ் தன் த டாட் ஆன் திஸ் பேஜ், ஒரு ஃபுல் ஸ்டாப் அளவு கூட இல்லை. அந்த கருவுக்குள்ளாத குழந்தையுடைய நிறம், உயரம், அதனுடைய நேச்சர், பர்சனாலிட்டி அத்தனையும் அங்கே பதிவாகி விட்டது, ஜெனட்டிக் கோடு என்று பதிவாகி விட்டது. இந்த கருத்தை நான் சொன்னேன். உடனே அவர்கள் சொன்னார்கள், வீட்டில் செய்து ஹோம்ஒர்க் செய்து பார்த்தோம் ஐயா. அந்த பெண் சொன்னால், நான் என் குடும்பத்தில் ஒரே பெண், கல்யாணம் செய்து கொண்டு வந்தபோது மாமனார் இல்லை வீட்டில், இவருக்கு நிரம்ப தம்பி தங்கிகள் இருந்தார்கள், பள்ளிகளிலும் கல்லூரியிலும் படித்துக் கொண்டிருந்தார்கள், நானும் அலுவலகத்தில் பணி செய்து கொண்டிருந்தேன். அங்கே கொஞ்சம் பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும், நிரம்ப வருமானம் வந்தாலும் செலவு கட்டுக்கடங்காது இருக்கும். அதை விட ஒரு பிரச்சனை என்னவானது, எனக்கு எந்த பொருளையும் என்னால் எனக்கென்று வைத்துக்கொள்ள இயலவில்லை. 23 வயது எனக்கு அந்த பெண் சொன்னாள். ஒரு சீப்பு ஒன்று வெளிநாட்டிலிருந்து யாரோ கொண்டிருந்தார்கள், வைத்துக் கொண்டிருந்தேன். மைத்துனி பெண் ஒன்று வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்க கொடுப்பேன், நான் பார்த்து விட்டு கொடுக்கலாமா என்று கேட்டது. திருப்பி திருப்பி பார்த்து விட்டு ஏக்கத்தோடு திருப்பி தந்தது, எனக்கே பரிதாபமாக இருந்தது, நீ வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டேன். இன்னொரு மைத்துனி பெண் வந்து, நாளை நான் பிஎஸ்சி பட்ட பரீட்சை எழுதப் போகிறேன், கடிகாரத்தோடு போட்டிக்கு போட்டுக்கொண்டு ஆன்சர் பேப்பர் எழுத வேண்டும், அடுத்த பெண்கள் நல்லா மணி கேட்கக்கூடாது, சூப்பர்வைசர் தவறாக எண்ணுவார்கள், ஆக உங்கள்கிட்ட ரிஸ்ட் வாட்ச் கொஞ்சம் கொடுத்தீர்கள் என்றால் பரீட்சை முடிந்த பிறகு கொடுத்து விடுகிறேன், என்னாலே மறுக்க முடியவில்லை கொடுத்து விட்டேன். பரீட்சை முடிந்த பிறகு எடுத்துக்கொண்டு வந்தாள் அவள், சொன்னால் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்னேன் கொடுக்கிறேன், இன்று என் கல்லூரியில் படித்த தோழிகளோடு ஒரு இடத்துல கூடி உல்லாசமாக பொழுதுபோக்க இருக்கிறோம், எல்லோரும் வாட்ச் போட்டு கொண்டு வந்திருப்பார்கள், எனக்கு மட்டும் இல்லை என்று சொன்னது. எனக்கு தோன்றியது நீயே வைத்துக்கொள்ளு சொல்லிவிட்டேன். என்னிடம் புதிய வாட்ச் ஒன்று இருந்தது, அதை பையிலே வைத்துக்கொண்டு அலுவலகத்துக்கு எடுத்துக்கொண்டு போவேன், பையிலே மறைத்து கொண்டு வந்து விடுவேன், மீண்டும் யாரையும் கேட்டு விடுவார்களோ என்று. அதுபோல சம்பளம் முழுவதையும் வீட்டிலே கொடுத்து விடுவேன், ஆனால் அந்த இன்சென்டிவ் ஓவர் டைம் எல்லாம் வருகின்ற போது அங்கேயே ஒரு பேங்கிலே போட்டு வைத்திருந்தேன், பாஸ்புக் அலுவலகத்திலே வைத்துக் கொண்டிருந்தேன், அதிலே நான் என்ன செலவழித்துக் கொள்வேன். தாய் வீடு சென்றபோது நிரம்ப பரிசு பொருள் எனக்கு வரும், ஒரே பெண்ணகை காரணத்தால் அத்தனை அங்கேயே வைத்து விட்டு வருவேன். அலமாரியிலே அவர்கள் கேட்டால் சொல்லுவேன், அங்கே போனால் சமுத்திரத்தில் கருத்த பெருங்காயமாகி போகும் என்று அங்கே அலமாரியில் பூட்டி வைத்து சாவியை எடுத்துக்கொண்டு வந்து விடுவேன். எனக்கு அப்பொழுதிருந்த அனுபவ குறைவின் காரணமாக வாழ்நாள் முழுவதும் இப்படித்தான் இருக்குமோ என்ற ஐயம் உள்ளத்துக்குள்ளே அச்சம் இருந்து கொண்டே இருந்தது. அந்த நேரம் இந்த பிள்ளை ஜனித்து வந்தது. ஐயா, நான் செய்த காரியம் அத்தனையும் இந்த பிள்ளை செய்து கொண்டே இருக்கிறான், அலமாரியில் பொருளை வைத்து கொடுக்கிறான், சாவியை மறைத்து வைக்கிறான், அத்தனையும் பண்ணுகிறான், நான் தான் செய்தேன் என்று அறிந்து கொண்டு விட்டேன். ஐயா, இப்போது தீர்வதற்கான மார்க்கம் ஒன்று எனக்கு வேண்டும், அதற்காக உங்களிடம் வந்திருக்கிறேன். பரிதாபமாக இருந்தது அந்த பெண் கேட்டப்பொழுது எனக்கு. பிறகு நான் சொன்னேன், இதுக்காரமான கண்டித்தீர்கள், அறிவுரை சொன்னீர்கள் இல்லையா, அதை இப்பொழுது திருத்திக் கொள்ளுங்கள், நிறுத்திவிடுங்கள். நீங்கள் தான் பொறுப்பேற்றுக் கொண்டு விட்டீர்கள். அந்த பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணவில்லை. அந்த நேரத்தில் அந்த விஞ்ஞானம் தெரியாத காரணத்தாலே அந்த பிள்ளை எப்படி வந்து சேர்ந்தது. அவர்கள் சொன்னார், ஆமாமே, அவர் 4-5 வருடங்கள் இந்த நிலை நீடித்தது. அதற்கு பிறகு அவருடைய தம்பி தங்கை எல்லாம் நல்ல முறையில் படித்து நல்ல வேலை கிடைத்து விட்டது, நல்ல வருமானம் வர தொடங்கியது. மாமியாரும் சொன்னார்கள், இதுக்காரன் எங்கள் குடும்பத்திற்கு உழைத்தது போதும், உங்கள் வாழ்க்கையை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஃப்ளாட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது எங்களுக்கு. அங்கே வந்தோம், திடீரென்று நிரம்ப வருமானம் வாங்க தொடங்கிவிட்டது. இவர் உறவினர்களும் நிரம்ப பரிசுகள் எல்லாம் கொடுக்க தொடங்கி விட்டார்கள். ஆக அந்த பிரச்சனை தீர்ந்து போனது. ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதுக்கு தன்னலமே இல்லாது இருக்கிறது, என்னோட அந்த நிலை மாறிவிட்டது என்று. இப்போ இந்த பிள்ளையின் போக்கு மாற வேண்டும், நான் என்ன செய்வேன் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், முதல்ல பொறுப்பேற்றுக் கொண்டு விட்டீர்கள், அது ஒரு நல்ல பயிற்சி. இனி பிள்ளையை கண்டிக்காதீர்கள், அறிவுரை சொல்லாதீர்கள், சொல்லி பயனில்லை என்று பார்த்தீர்களே, பயனில்லாத ஒன்றை அறிவுடையவன் செய்யக்கூடாது. நான் பார்த்தேன், உங்கள் இருவருக்கும் இணக்கம் இருக்கிறது, இத்தனை கதை சொல்லுகிறாயம்மா, அவர் குறுக்கிடவில்லை, உன்னை சொல்ல அனுபவித்திருக்கிறார். ஆக என்ன செய்ய வேண்டும், இப்போது ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், நான் எதை செய்தேனோ அதை என்னாலே மாற்றிட முடியும், நான் எதை செய்யப் போகிறேனோ அதை நான் செய்யாமலும் இருக்க முடியும், எதை செய்தேனோ அதை என்னாலே மாற்றிடவும் முடியும். நான் அனுபவத்திலிருந்து ஒன்று சொல்கிறேன், இது எந்த நூலிலும் உங்களுக்கு குறிப்பு கிடைக்காது. அந்த பிள்ளையானது விழிப்பு நிலையிலிருந்து உறக்க நிலைக்கு போகிறது அல்லவா, இரவு நேரத்தில் பீட்டா லெவல் வேவ் லென்த்திலிருந்து மனதானது ஆல்ஃபா லெவலுக்கு செல்லும். உங்களுக்கு உயிரிணைப்பு இருக்கிறது உங்களுக்கும் அந்த பிள்ளைக்கும். அந்த நேரத்தில் ஒரு 2 நிமிடம் கூட ஆகாது, இந்த பிள்ளை எப்படி நான் உருவாக்கி விட்டேனே, தன்னலமான பிள்ளையாக இது மாற வேண்டுமே என்ற எண்ணத்தை அழுத்தமாக வையுங்கள். அதுபோலவே காலையிலே அவன் எழுந்திருக்கின்ற நேரம், இதை நீங்கள் இருவரும் இணக்கமாக இருக்கின்ற காரணத்தில் நன்றாக செயல்படும், 8வது வகுப்பு தான் படிக்கிறான், நன்றாக மாறிவிடும் என்று சொல்லி அனுப்பினேன். நான் 3 மாதம் கழித்து மீண்டு வந்தார்கள். வந்தபோது அவர்கள் சொன்னார்கள், ஐயா, நல்ல மாற்றம் தென்பிறகிறது, நேற்று கூட அந்த பிள்ளை தங்கையை அழைத்து, உனக்கு ரீஃபில் பென்சில் எது வேண்டுமானாலும் என் அலமாரியில் எடுத்துக்கொள், என்னிடம் சொன்னால் போதும் என்று சொன்னான். நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லையா, இந்த தத்துவம் உலகமெங்கும் பரவ வேண்டாமா என்று கேட்டார்கள்.